2023 ஆகஸ்ட் மாத தெண்டலிதழில் பாசு ரமணனின் மேலூர் வாழ்வில் பகுதியில் பி.வி. நரசிம்மசுவாமி பகுதி 2 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். ரமணாசிரமத்திலிருந்து நரசிம்மசுவாமி ஏன் வெளியேறினார், எங்கே சென்றார், என்ன செய்தார், இந்த தகவல்கள் பலருக்கும் புரியாமலே இருந்தது. ரமணாசிரம தொண்டர்கள் பலரும் தங்களுக்குள் பலவாறாக பேசி கொண்டனர். சில வருடங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு செய்தி தெரிய வந்தது. பி.வி. நரசிம்மசுவாமி ஷீரடி பாபாவின் பக்தராக மாறியதையும் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை தமிழில் எழுதியிருப்பதையும் அறிந்து வியப்புற்றனர். ரமண பக்தராக இருந்தவர் எப்படி ஷீரடி பாபா பக்தராக ஆனார் என்பது பல பக்தர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. விடை கிடைத்தது. பகவான் ரமணரின் அத்தியந்த பக்தர்களுள் ஒருவர் டி.பி. ராமச்சந்திர ஐயர். இவர் ஒரு நாள் ரயிலில் போய்க் கொண்டிருந்தார். அதே ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்த பி.வி. நரசிம்மசுவாமியை கண்டார். ஆச்சரியமுற்றவர் அவரிடம் நெருங்கி சென்று பேசினார். உடல் நலம் பற்றி விசாரித்தார். பின் ரமண பக்தர்கள் பலரது மனதில் இருந்த அந்த கேள்வியை கேட்டார். பகவானின் அத்தியந்த பக்தரான நீங்கள் ஏன் திடீரென அவரை விட்டுவிட்டு ஷீரடி பாபாவிடம் போய்விட்டீர்கள்? சற்று தயங்கிய நரசிம்மசுவாமி பின், ஒரு நாள் நானும் பகவானும் தனியாக இருக்கிறப்ப எனக்கு நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கிற ஆர்வத்தை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு பகவான், ஷீரடிக்கு போ, சாயிபாபா தான் உன் குரு, சாயிபாபா சரித்திரத்தை எழுது, அவர் புகழை எல்லா இடத்திலையும் பரப்பு, இந்தியா முழுதும் தெரியவை, உன் நேரத்தை எல்லாம் அதுக்கே செலவு பண்ணு, ஆடுறேன் பாடுறேன் பஜனை பண்ணுறேன்னு திரியின்றிருக்காதே, முதல்ல ஷீரடிக்கு கிளம்பு. நானும் வடநாட்டுக்கு கிளம்பி போனேன். ஆனால் ஷீரடி சாய்பாபா 1918 விதேகமாயிட்டதுனால அவரால் எனக்கு வழிகாட்ட முடியாதுன்னு நினச்சி பகவானோட உத்தரவை அப்போது நான் பெருசாக எடுத்துக்கலே. அங்கேயும் இங்கேயுமா சாதுக்கள் கோயில்கள்னு அலைஞ்சுண்டு இருந்தேன். ஒரு நாள் காத்தால நான் ரோட்ல நடந்து போயின்னு இருக்கும்போது பக்கிரி மாதிரி இருந்த ஒரு பெரியவர் வந்து, பாபாட்ட போ, ஷீரடிக்கு போ, பக்கத்தில் தான் அவர் சமாதி இருக்குன்னு சொன்னார். திரும்பவும் எனக்கு ஷீரடி பாபாவை பற்றி ஒருத்தர் வந்து சொன்னதுனாலையும் உபாசினி பாபாவோட வழிகாட்டுதல்னாலையும் நான் ஷீரடிக்கு புறப்பட்டு போனேன். அங்கே போய் அவர் சமாதிக்கு முன்னால் நின்னதும் ரமண பகவான் என்கிட்ட சொன்னது மறுபடியும் என் காதில் கேட்டது. பாபாவோட தரிசனமும் கிடைச்சது. அவரை பற்றி எழுதுறதுக்கு அவரோட அனுமதியும் ஆசீர்வாதமும் கிடைச்சிது. பாபா தான் என் குருன்னு தெரிஞ்சின்றேன். அவர் பக்தரானேன். அவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதினேன். பகவானோட ஆசீர்வாதம்தான் என்னை பாபா கிட்ட சேர்த்தது என்றார் நெகிழ்ச்சியுடன். இதை கேட்டு வியந்து போனார் டி.பி. ராமச்சந்திரையர். ரமணாசிரமம் திரும்பியதும் அவர் அடியவர்களிடம் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். பின்னொரு சமயம் ரமணாசிரமத்தில் பி.வி. நரசிம்மசுவாமி பாபாவிடம் சென்றது குறித்த விவாதம் நிகழ்ந்த பொழுது பகவான் ரமணர், அவரோட ஆள் அவர்கிட்டயே போயிட்டார், இதில் என்ன இருக்கு என்று சொல்லி அந்த விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். நரசிம்மசுவாமி பாபாவை சரணடையவும் அவர் வாழ்க்கை வரலாறு தமிழில் எழுதப்படவும் பகவான் ரமணர் காரணமானார். தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்தில் ஷீரடி பாபாவின் வாழ்க்கை வரலாறு எழுதப்படவும் பகவான் ரமணரே காரணமாய் அமைந்தார். அதை பின்னால் பார்க்கலாம். தற்பொழுது ஷீரடி பாபாவை பி.வி. நரசிம்மசுவாமி தேடி சரணடைந்த விதத்தை விரிவாக பார்ப்போம். குருவை தேடி ஷீரடிக்கு போ, சாயிபாபா தான் உன் குரு, சாயிபாபா சரித்திரத்தை எழுது, அவர் புகழை எல்லா இடத்திலேயும் பரப்பு என்ற பகவான் ரமணரின் வாக்கை குருவாக்காக ஏற்று தன் பயணத்தை தொடங்கினார் நரசிம்மசுவாமி. அவரது எண்ணமெல்லாம் பாபாவை ஆக்கிரமித்திருந்தார். பாபாவை தரிசிக்க வேண்டும், அவரிடமிருந்து ஆத்ம ஞானம் பெற வேண்டும் என்பதே நரசிம்மசுவாமியின் ஆரம்ப கால லட்சியமாக இருந்தது. ஷீரடி வடநாட்டில் இருந்தது. நரசிம்மசுவாமியோ காசு பணத்தை கையில் வைத்து கொள்ளும் வழக்கமுடையவர் அல்ல. எல்லாம் இறைவன் செயல் என்ற அர்ப்பணிப்புடன் அவர் தனது குருவை தேடி புறப்பட்டார். போக்குவரத்து வண்டிகள், சுமையேற்றி செல்லும் லாரிகள், கால்நடை என்று பலவாறாக பயணப்பட்டார். எவராவது உணவு தந்தால் உண்பார், இல்லை என்றால் பட்டினி கிடப்பார். அவர் அதிகம் உண்பவரோ உணவில் நாட்டமுடையவரோ அல்ல என்பதால் உணவு குறித்து கவலைப்படாமல் பல நாள் பட்டினியுடன் பயணம் செய்ய முடிந்தது. ஒரு சமயம் லாரி ஓட்டுநர் ஒருவர் நரசிம்ம சுவாமியை வண்டியில் ஏற்றி கொண்டார். சுவாமிக்கு டீயும் பிஸ்கட்டும் வாங்கி தந்தார். பின் சுவாமிகளிடம் தாம் ஹூப்ளி நகருக்கு செல்வதாகவும், அந்த ஊரில் சித்தாசிரமம் உள்ளதாகவும், அங்கு சித்தாரூட சுவாமி என்னும் மகான் வசிப்பதாகவும் தெரிவித்தார். சுவாமிகள் விரும்பினால் அங்கு அழைத்து செல்வதாக தெரிவித்தார். நரசிம்ம சுவாமியும் அதற்கு ஒப்புக்கொண்டார். லாரி ஓட்டுநர் சுவாமிகளை சித்தாசிரமத்தில் சேர்ப்பித்தார். அங்கிருந்து மகான் சித்தாரூடர் நரசிம்ம சுவாமியை அன்புடன் வரவேற்றார். நரசிம்ம சுவாமியை பார்த்த உடனேயே அவரது பரிபக்குவத்தை உணர்ந்து கொண்டவர் அங்கே தங்க இடமளித்தார். நரசிம்ம சுவாமி அங்கு சில மாதங்கள் தங்கினார். சமஸ்கிருத மொழியையும் அம்மொழி சார்ந்த இலக்கியங்கள் சிலவற்றையும் கற்றுக்கொண்டார். பேரானந்த நிலை என்றால் என்ன என்பதை அங்கு தனித்திருந்து தவம் செய்யும் போது உணர்ந்து கொண்டார். பின் சித்தாரூட சுவாமிகளின் மறைவுக்கு பின் சித்தாசிரமம் விட்டு நீங்கினார். குருவை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார். பண்டரிபுரத்தில் நரசிம்ம சுவாமி பல நாள் பயணப்பட்டு பண்டரிபுரம் சென்றடைந்தார். பகவான் பாண்டுரங்கனின் பிரசித்தி பெற்ற தலமான அதில் எங்கும் நடந்த பஜனை திருவிழாக்களை கண்டு மனம் மகிழ்ந்தார். அங்கிருந்து தர்மச்சத்திரத்தில் சுமார் ஓராண்டு காலம் தங்கி தினந்தோறும் விட்டலனை வணங்கி தனக்கு மிகவும் பிடித்த பஜனை பாடல்களை பாடி மகிழ்ந்து வாழ்ந்தார். மராட்டி மொழியை அக்காலத்தில் நன்றாக கற்றுக்கொண்டார். அதே சமயம் தனது தேடலையும் மறக்கவில்லை. மீண்டும் குருவை தேடி பயணம் போவது என்று முடிவு செய்த போது உடன் சத்திரத்தில் வசித்த நண்பர் ஒருவர் மூலம் பாபுமாயி என்ற யோகினியை பற்றி அறிந்தார். அவரின் ஆசி பெற்று புறப்படலாம் என்று முடிவு செய்தவராய் அவரை தேடி சென்றார். பெண் சித்தர் பாபுமாயி. பாபுமாயி ஒரு பெண் சித்தர். அழுக்கடைந்த துணிகளுடன் சிக்கு பிடித்த தலைமுடியுடன் காட்சி அளிப்பார். அழுக்கு துணி ஒன்றில் மூன்று கட்டைகளை மடித்து வைத்திருப்பார். யாத்திரிகளிடம் ஒரே ஒரு காசு மட்டும் யாசிப்பார். அந்த காசுகளை மொத்தமாக சேர்த்து அவ்வூரில் உள்ள சந்திரபாகா நதியில் விட்டெறிந்து விடுவார். பெரும்பாலும் சுடுகாட்டிலேயே தங்குவார். யோகினி பாபுமாயியை தேடி சென்ற நரசிம்ம சுவாமி விட்டலராலயம் அருகே அவரை கண்டார். அவரை பின்தொடர்ந்து சென்றார். தன்னை பின்தொடர்வதை கவனித்த யோகினி, ஏன் என்னை பின்தொடர்கிறாய், நீ யார் என்று கேட்டார். தான் ஒரு வழிப்போக்கன் என்றும் தனக்கு போக்கிடம் ஏதும் இல்லை என்றும் நரசிம்ம சுவாமி பதில் சொன்னார். உடனே யோகினி, நான் சுடுகாட்டிற்கு செல்கிறேன் என்றார். நரசிம்ம சுவாமியோ பதிலுக்கு, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, நானும் வருகிறேன் என்றவாறே பின்தொடர்ந்தார். வந்தது யார்? யோகினி வழக்கம் போல சந்திரபாகா நதிக்கு சென்று தன்னிடம் இருந்த காசுகளை எல்லாம் நதியில் போட்டுவிட்டு, அம்மா இதை பத்திரமாக பார்த்துக்கொள் என கூறினார். பின் அவ்வூர் சுடுகாட்டை அடைந்தார். அங்கு சென்றதும் நரசிம்ம சுவாமியை பார்த்து, உனக்கு பசிக்கிறதா என்று அன்புடன் கேட்டார். சுவாமிகள் ஆம் என்று சொல்லவும் யோகினி தலையை அசைத்தார். உடன் திடீரென எங்கிருந்தோ ஒருவர் சாதம், பருப்பு, சப்பாத்தி, இனிப்பு போன்ற பல பண்டங்களை கொண்டு வந்து யோகினி முன் வைத்தார். யோகினி அவற்றை உண்ணுமாறு நரசிம்ம சுவாமியிடம் சொன்னார். வியப்பு மாறாமல் அவற்றை உண்டார் நரசிம்ம சுவாமி. அவர் சாப்பிட்டு முடித்ததும் வந்த மனிதர் சென்று விட்டார். அதை கண்டு நரசிம்ம சுவாமி ஆச்சரியப்பட்டார். யார் இவர், எங்கிருந்து இவ்வளவு உணவு வகைகளை கொண்டு வந்தார் என்று கேட்க நினைத்தார். அதற்குள் யோகினி நரசிம்ம சுவாமியிடம், இப்போது உனக்கு திருப்தியா, வேறென்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு நரசிம்ம சுவாமி, எனக்கு கடவுளை காண வேண்டும் என்றார். யோகினி சிரித்தவாறே, சரிதான், நீ என்னப்பா இவ்வளவு முட்டாளாக இருக்கிறாய், இப்போதுதானே உனக்கு விட்டோபாவே வந்து உணவு தந்து விட்டு போனார் நீயும் உண்டாய், ஆனாலும் அவரை உன்னால் அடையாளம் காண முடியவில்லையே. இந்த இடத்தில் பகவான் விட்டோபவை தவிர வேறு யாரப்பா வந்து உனக்கு உணவு தர முடியும் என்றார். திகைத்து போனார் நரசிம்மசுவாமி. விட்டோபா வந்தும் அலட்சியமாக இருந்து விட்டோமே என்று வருந்தினார். யோகினி அவரை தேற்றினார். மகனே, கவலைப்படாதே, இந்த பரந்த உலகத்தில் அனைத்து இடத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்து வியாபித்துள்ள கடவுளை காண உனக்கு இன்னமும் நேரம் வரவில்லை. உன்னுடைய வருகைக்காக உனது குரு வடநாட்டில் காத்து கொண்டு இருக்கின்றார். அங்கு போ, அவரே உனக்கு வழிகாட்டுவார் என்று கூறி ஆசீர்வதித்தார். யோகினியை வணங்கி விடை பெற்று பயணத்தை தொடர்ந்தார் நரசிம்ம சுவாமி. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.